இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8079992146 மற்றும் 9498607007.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே.
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. வேலைக்காரன் சொஸ்தமானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானே, சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமனே.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே.
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, யவிரு மகள் பிழைத்தாளே. எழுந்திரு என்று சொன்னாரே, யவிரு மகள் பிழைத்தாளே.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே.
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தொட்டாளே வல்லமை புறப்பட்டதே, வஸ்திரத்தை தொட்டாளே வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே.
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே.
கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சுகமாக்கும் வரம், கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். மத்தேயு 10 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அநேக வரங்களை கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் வாசிக்கின்றேன் 1 வசனத்திலே. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களை தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அழைத்து அவர்களுக்கு எந்த விதமான வரத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்கின்றது என்றால், முதலாவது அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைய காலகட்டத்திலே தேவன் நமக்கு சுகமளிக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதிலும் பெரும்பாலானவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இவர்கள் போதகராக இருக்கிறார்கள், பிரசங்கியாராக இருக்கிறார்கள், ஏன் இவர்களால் சுகமளிக்கும் வல்லமை இல்லை, இவர்களால் ஏன் சுகம் தர முடியவில்லை என்று கேட்கக்கூடிய அநேக கேள்விகளை நாம் பார்க்கிறோம். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இது தேவன் தரக்கூடிய வரமாக இருக்கிறது. அப்படி என்றால் சுகம் கொடுக்கும் வரம் தேவன் தரக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அவர்கள் அநேக காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் சுகமளிக்கும் வல்லமை என்பது தேவனிடமிருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அதை தருகிறார். பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அங்கே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் அதை நமக்கு தரக்கூடியவர் என்பதை நாம் உணர வேண்டும். அநேக நேரங்களில் மனிதர்கள் நினைக்கக்கூடிய ஒரு காரியம், இந்த மனிதர் நமக்கு சுகத்தை தருவார், இவர் அற்புதத்தை செய்வார் என்று அந்த மனிதர்களுடைய ஜப கூட்டங்களுக்கு செல்வதும் அந்த மனிதர்களுடைய பிரசங்கத்தை கேட்க செல்வதும் அதிகமாகி விட்டது. ஆனால் நாம் மறந்து போன ஒரு விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சுகம் அளிக்கும் வல்லமை அது தேவன் தரக்கூடியதாக இருக்கிறது. அவர் ஒருவர் மாத்திரமே தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த சுகம் அளிக்கும் வல்லமை வெறும் போதகர்கள் மாத்திரம்தான் கொடுக்க முடியுமா, அல்லது அவர்கள் மாத்திரம்தான் கொடுக்க கூடுமா? பிசாசுகளை துரத்தக்கூடிய வரம், பிரசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமை வெறும் போதகர்கள், பிரசங்கியார்கள் அல்லது பெரிய கல்லூரியில படித்தவர்கள் மாத்திரம்தான் தர முடியுமா, வேற யாரும் தர முடியாதா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே இது யாரிடம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் யாரிடம் வேண்டுமானாலும் தருவார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம், அவர் இதை தர வல்லவராக இருக்கிறார். அநேகர்களுக்கு அவர் தந்து ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்திலே இதை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். மார்க் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம், லூக்கா புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம், தேவன் எப்படியாக சொல்லியிருக்கிறார் என்று நாம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன், மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கே பார்க்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, அதாவது இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதலாவது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான தொன்றி குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் இங்கே வேதம் சொல்கின்றது, வியாதிஸ்தர்கள் மேல் அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்களுக்கு சொஸ்தமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது சுகமளிக்கும் வரம் அல்லது சுகமளிக்கும் வல்லமை யாருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், எல்லோருக்குமே அதை இலவசமாக பெற்றுக்கொள்ள அவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக ஞானஸ்தானம் எடுத்து அவரை விசுவாசித்து விசுவாசிகளான அனைவருக்குமே அதை கொடுக்க அவர் வாஞ்சியுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன, ஏன் அதை நம்மால் செய்ய முடியவில்லை என்றால், முதலாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் இல்லை என்பதுதான். நம்முடைய வாழ்க்கை ஜப வாழ்க்கையாக இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு, அப்படிப்பட்ட அதிசயங்களை நாம் செய்வதற்கு முதலாவது நாம் ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும், ஜபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், இரண்டாவது விசுவாசம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவரால் நம்மால் அற்புதம் செய்ய முடியும், நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார், ஆண்டவர் கேட்பார் என்ற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆகையால் விசுவாசம் கூட மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறப்ப அவங்க கிட்ட ஜபம் இருக்குது, விசுவாசம் இல்லை, அல்லது விசுவாசம் இருக்குது, ஜபம் இல்லை. இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, வேத வசனத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியாட்டி கூட இன்னைக்கு வேதத்தை படிப்பதற்கான நிறைய விஞ்ஞானங்கள் வந்துவிட்டது என்று நாம் பார்க்கின்றோம். நிறைய வசதிகள் வந்துவிட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆடியோ பைபிள் என்று சொல்கிறார்கள், ஆடியோ வேத பாடம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் வேதத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்று தடை இல்லை. ஏனென்றால் பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் அதை அறிந்து கொள்ள வந்துவிட்டது. ஆகையால் இன்று நாம் வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வேதத்தை படிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மால் கேட்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் யாருக்கு சுகத்தை தர வேண்டும், யாருக்கு சற்று தாமதமாக சுகத்தை தர வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவரோடு கூட நாம் இணையும் பொழுதுதான் அந்த அற்புதம் எப்பொழுது நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது யோவான் ஸ்தானகன் மறிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன் இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அவரை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்க கூடாதா என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களை நாம் பார்க்கும் பொழுது யோவான் ஸ்தானகனை அவர்கள் கழுத்தை வெட்டி அவர்கள் சாகடித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட தான் இருக்கிறார், ஏன் காப்பாற்றக்கூடாதா, காப்பாற்றி இருக்கக்கூடாதா என்று கேள்வி கேட்கிறார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பினார், ஏன் யோவான் ஸ்தானகனை எழுப்பியிருக்கக்கூடாதா, கழுத்து துண்டாக வெட்டப்பட்டால் என்ன, எழுப்பியிருக்கலாமே என்று கேட்கிறார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது எது தேவ மகிமைக்காக நிகழ்கின்றது என்பது மிக மிக முக்கியமானது. ஆகையால் தான் நம் வேதத்தை படிக்கும் பொழுதுதான் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இன்று நாம் முழுவதுமாக தேவனை நம்பியிருக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 3 அங்கே பேதுரை குறித்தும் யோவானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்ற முதல் வசனம், ஜெபவாலையாகிய 9 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடேறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அன்றிலே வைப்பார்கள். இங்கே பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே ஜெப ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எதன் வழியாக சென்றார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆடு வாசல் வழியாக சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஷீப் கோட் வழியாக சென்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஏனென்றால் அங்கேதான் ஆடுகளை அவர்கள் வந்து விற்பார்கள். அந்த ஆடுகளை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று பலி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு இன்னொரு பெயர் கூட இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்கின்றோம். ஆம், அங்கே பேதுருவும் யோவானும் செல்லும் பொழுது அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அந்த மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பிறந்தது முதல் அவன் எப்படியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கின்றது என்றால் அவன் ஒரு சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனுஷனை பேதுருவும் யோவானும் பார்க்கிறார்கள். பார்த்து பேதுருவும் யோவானும் சொல்லக்கூடிய ஒரு வசனம், நீ என்னை நோக்கி பார் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு சொல்லும் பொழுது அந்த மனுஷன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். நான் வாசிக்கின்றேன் 4 பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருங்கள் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இங்கே பார்க்கும் பொழுது அங்கே பேதுருவும் யோவானும் சொன்ன மாத்திரத்திலே இந்த மனிதன் அவர்களை உற்று பார்க்கிறான். ஏனென்றால் ஆஹா, இவர்கள் ஏதோ ஒரு பெரிய வெகுமதி நமக்கு கொடுக்க போகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் கொடுக்க போகிறார்கள் என்று மனதிலே பலவிதமான கற்பனைகளை செய்து அவன் அவர்களை உற்று பார்த்தான். இப்பொழுது 6 அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்கே பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் செய்யக்கூடிய ஒரு காரியம், பேதுரு சொல்கிறார் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறது என்னவென்று பார்க்கும் பொழுது நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்திலே அவருடைய கரங்களை பிடித்து எழுப்பி விடுகின்றார்கள். தாயின் வயிற்றில் இருந்தே சப்பானியாய் பிறந்த அந்த மனிதன் நடக்க ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அற்புதம் நடந்ததுக்கான காரணம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், முதலாவது காரணம், பேதுருவும் யோவானும் ஜபத்தினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள், வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லலாம். இரண்டாவது, அவர்களுக்கு அதிகமான விசுவாசம் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். எப்படி என்று கேட்கலாம். ஆம், அவர்கள் வேதத்தை நன்கு அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆகையால் தான் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் அற்புதத்தை செய்ய வல்லவர், அவரால் தான் அற்புதம் செய்ய முடியும் என்பதை இவர்கள் நன்கு உணர்ந்தவர்களாக அந்த இடத்திலே அதை சொன்னதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாமும் அதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இது செய்வது நாம் அல்ல, ஆண்டவர் என்பதை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் தான் இங்கே பேதுருவும் யோவானும் அவர்கள் சொன்ன வார்த்தை, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அற்புதம் அதிசயங்கள் செய்ய செல்லும் பொழுது அல்லது பிறருக்காக ஜெபிக்க செல்லும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ஆம், இயேசுவினால் அற்புதம் நடக்கும், இயேசுவினால் அதிசயம் நடக்கும் என்பதை நீங்கள் முழுவதுமாக சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும் பொழுது அங்கே அற்புதம் நடைபெறும், அதிசயம் நடைபெறும், ஆண்டவர் அங்கே அநேக காரியங்களை செய்வார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை மனிதர்களுக்கு தருகிறார். அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடிய வரங்களை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒன்று கொரிந்தியர்களே நாம் வாசிக்கும் பொழுது, ஒன்று கொரிந்தியர்களை நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் எவ்வளவாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் வரங்களை அனைவருக்கும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன் 3 வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டமற்று பரிசுத்த ஆவியானவர் என்று இயேசுவை கத்தர் என்று ஒருவனாலும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து அங்கே வாசிக்கும் பொழுது பலவிதமான வரங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கின்றோம். நான் 9 வசனத்தை நாம் வாசிக்கின்றேன். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆம், அங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை தர வல்லவராக இருக்கிறார், நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இன்று நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய ஊற்றுதல் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும். இது இருக்கும் பொழுது நம்மால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வேண்டும், அநேக காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்று நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர்களே. வேதாகமத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அப்போஸ்தலர் 9:31-38 நாம் அங்கே வாசிக்கும் பொழுது பேதுருவு தபித்தாள் என்ற ஒரு தாயாரை அவர் வந்து மரித்த அவர்களை எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புத்தகத்திலே 1-12 நாம் பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு வல்லமையான ஊழியத்தை செய்கிறார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். பேதுருடைய நிழலிலே அங்கே அநேக வியாதிஸ்தர்களை அவர்கள் படுக்க வைக்கும் பொழுது அந்த நிழல் அவர்கள் மேல் பட்டு சுகமானது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவனுமாக இங்கே பேதுரு அங்கே பார்க்கிறோம் தபீத்தாவளை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 12 வரை பேதுரு அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிறார். 12 மேலாக நாம் பார்க்கும் பொழுது பவுலும் அவரோடு கூட இணைந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சற்று சிந்தித்து பாருங்கள், பேதுருவை கொண்டு ஆண்டவர் மரித்த நபர்களை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், பவுலை கொண்டு மரித்த நபர்களை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர முடியும் என்றால், ஏன் ஆண்டவர் இன்று உங்களை பயன்படுத்த முடியாது? நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த முடியும். ஏன் என்றால் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் வாசித்தோம் அல்லவா Mark 16:16, நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அவரை நாம் உண்மையாய் பின்பற்றும் பொழுது நம்மால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்று நாம் நினைப்போம். பிசாசுகளை துரத்துவோம், நமமான பாஷைகளை பேசுவோம், சுகவீனமானவர்களை குணமாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். எப்படி என்றால் நாம் அதை ஜெபித்து ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். அவ்வாறு ஜெபித்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு தர பலனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். உங்கள் வீட்டிலே யாராவது சோதனமோடு இருக்கிறார்களா? ஜபத்தோடு அதிசயத்தை உங்கள் வாயிலாக
உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.